வார்த்தைகள் ஒருவேளை பல வருடமாக நாம் சொல்ல கேட்டாலும் புதிய விதமாக தீர்க்கமாக தேவனுடைய செய்தியை நமக்கு வழங்கினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய நாமத்தினால உங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உங்களுடைய வார்த்தைகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மூலமாக கேட்கும் போது உண்மையிலே தேவன் நம்முடைய திருச்சபையை எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸோ தொடர்ந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு செய்து முடித்த இந்த இரட்சிப்பை பெற்றவர்களாக நாம் வாழும்போது தொடர்ந்து தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கவும் தேவன் நமக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஏசாயா 53 அதிகாரத்தில் பழைய பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா 53 அதிகாரம் வசனங்கள் 3-5 வரை நான் வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்துமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறப்பட்டது. இந்த முழு சம்பவத்தையும் கண்ட 110 தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இந்த மனுஷன் நீதிமானாயிருந்தான் என்று சாட்சி சொன்னான். ஓகே, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை கண்கூடாக பார்த்த 110 இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இவர் நீதிமான் என்று சாட்சி சொன்னார். இவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நிச்சயமாகவே இந்த 110 தேவன் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த 110 இதற்கு பிறகு இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு நிச்சயமாகவே ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஓகே, இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் இந்த வசனங்களை வாசிக்க கேட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மந்திரி ஓகே எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி போய்கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுடைய தூதன் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, ஓகே நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரமாக போ அப்படின்னு சொல்லி பிலிப்புக்கு தேவ தூதன் சொல்றார். ஏன் என்றால், அந்த பகுதியில ஒரு மந்திரி போய்கொண்டிருக்கிறாரு. அந்த மந்திரி எடுத்து வாசிப்பது என்ன வசனம்? இதே ஏசாயா 53 அதிகாரம். இதே ஏசாயா 53 அதிகாரம். இந்த மந்திரி இயேசுவானவர் மரிக்கிறதை பார்க்கவில்லை, 110 அதை பார்த்தார். இது மெய்யாகவே தேவனுடைய குமாரன், இவர் நீதிமான் என்று சாட்சி சொன்னார். இந்த மந்திரி இயேசுவானவருடைய பாடு மரணங்களை பார்க்கவில்லை, ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை வாசிக்க கேட்கிறார். ஓகே, அப்பொழுது அவர் வாசித்து கொண்டிருக்கும் போது பிலிப்பு போய் அந்த ரதத்துல சேர்ந்து கொள்றார். அந்த ரதத்துல சேர்ந்து கொண்டதுக்கு பிறகு பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிக்கிறவையின் கருத்து உமக்கு தெரியுமா? ஏசாயா 53 அதிகாரத்திலிருந்து வாசித்துட்டு இருக்கிறார். நீ வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமான்னு சொல்லி அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, அதற்கு அவன் அப்போஸ்தலர் 8:31 வாசிக்கிறோம், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஓகே, பிலிப்ட கேட்கிறான், உன பிலிப் எடுத்து அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53 அதிகாரம். உடனே மந்திரி பிலிப்பை பார்த்து, இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்றாரா இல்லனா வேற யாராவது ஒருத்தரை குறித்து சொல்றாரா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்கிறான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு ஏசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இது ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லல, இது ஏசுவானவருடைய பாடு மரணத்தை குறித்து முன்பாக அறிவிக்கப்பட்டது என்று இந்த மந்திரிக்கிட்ட சொல்லும் போது அந்த மந்திரி வந்து உடனடியாக அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு பார்க்கிறான், அவர்கள் அந்த பக்கத்துல போகும்போது தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? இந்த இயேசுவானுடைய பாடு மரணம் நேரடியாக பார்த்து நூற்றுக்கு அதிபதிக்கு இவர் நீதிமான் என்று சொல்ல தோன்றிற்று. இந்த மந்திரி நேரடியாக பார்க்கவில்லை, பிலிப்புவின் மூலமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது கேள்விப்படும் போது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை? அப்போ பிலிப்பு சொல்றான், நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்ல, அந்த சுவிசேஷ செய்தியை கேட்ட உடனே இந்த மந்திரி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று முழு இருதயத்தோடும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் இயேசுவானுடைய பாடு மரணத்தை குறித்து, அவர் சிலுவையில் கூறின வார்த்தைகளை குறித்து கேட்டோமே, நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தான், இந்த மந்திரியும் விசுவாசித்தான், நாமும் விசுவாசிக்கிறோமா? நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? சிலுவை காட்சியை பார்க்கும்போது இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் என்ன சூழ்நிலையில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது என்றால், எல்லாருமே மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்குமே அந்த ராஜா வந்து வித்தியாசமாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்று தருவார் என்று, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் கிங்காக ராஜரீகம் பண்ணுவார் என்று அப்படிப்பட்ட விதங்களில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர்கள் இந்த இயேசுவை ராஜாவாக, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஒருவேளை இயேசு ஒரு தேவனுடைய குமாரன், நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து மறித்து இன்னும் 2 அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட இருக்கிறோம். இயேசு மெய்யாகவே என் இரட்சகர் என்று நாம் இங்கு இருக்கிறவர் ஒவ்வொருவரும் சொல்ல முடியுமா? எஸ் இஸ் ட்ரூலி மை சேவியர். வி ஆல் நியூ தட் ஜீசஸ் இஸ் த சேவியர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஓகே, உலக ரட்சகர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இஸ் ஹி மை சேவியர்? உலக ரட்சகர் என்பது ஹிஸ்டரி, வரலாறு. என் ரட்சகர் என்பது மை எக்ஸ்பீரியன்ஸ், என் அனுபவம். டு யூ எக்ஸ்பீரியன்ஸ்
that kind of a relationship? Have you received Jesus as your personal Savior? Do you have that kind of a relationship where you can cry out to God, Father? Do we have such kind of relationship where we can say, Lord, why have you forsaken me? God wants us to have that kind of a relationship. What is our response?
நூற்றுக்கதுபதி மெய்யாகவே நீதிமான் என்று சொன்னான். இந்த மந்திரி, எனக்கு என்ன தடை இருக்குது?
I want to receive this Jesus. எனக்காக பாடுபட்டாரா, எனக்காக மரித்தாரா? I want to say yes to Jesus. I want to receive him as my savior.
He immediately took baptism. நமக்கும் கடவுளுக்கும் இடையில என்ன தடை இருக்கிறது? இதை ஏசாய 59 அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர் போல நமக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் முன்பாக நிற்கிறது. ஆனால் இந்த தடுப்பு சுவரை நீக்குவதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்தார். அவர் வந்து சொல்வது என்ன? அதே 59 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இயேசுவானவரை முழு இருதயத்தோடும் நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நம்மை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பு தொடர்ந்து நம்மை நீதிக்கு ஏற்ற பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டும் என்றால் அவரோடு உள்ள அந்த உறவில், அவரோடு உள்ள அந்த தொடர்பில் தொடர்ந்து நாம் நடந்திட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். குட் ஃப்ரைடே நல்ல ஒரு வெள்ளி. காரணம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசுவானவர் சிலுவையில் மரித்தார். இதை கண்ட நூற்றுக்கு அதிபதி, மெய்யாகவே இவர் நீதிமா என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சில வருடங்கள் கழித்து இதே ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது மந்திரி பிலிப்பின் மூலமாக இவர் இயேசு என்று சொல்லும்போது விசுவாசிப்பதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை இல்லை என்று சொல்லி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வருவதனால் கிறிஸ்துவை நாம் அறிந்து வைத்திருப்போம், ஆனால் கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? Since we come from Christian families, since we were born in Christian homes, we may know Jesus Christ, but have we received him as our Savior? Have we received him as our Lord? Have we received him as our Master? Jesus died for our sins, gave his life for us. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நாம் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to carry the burden of our sin because already Jesus has carried them on the cross.
And he says to us, this much I love you. This much I love you. Would you give your life to Jesus? Would you renew your life with Jesus? He wants to offer new life, new redemption, new covenant.
ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெரியவர்களை ஆராதனையில் நீர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய விதமாக உம்முடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கும் உம்முடைய பிள்ளைகளின் மூலமாக கேட்பதற்கும் நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். சிலுவை காட்சியை பார்த்த நூற்றுக்கதிபதி உம்மை நீதிமான் என்று சொன்னான். சிலுவை காட்சியை பார்க்காத மந்திரி ஏசாயா 53 அதிகாரத்தில் குறிப்பிட்டவைகளை வாசிக்கும் போது மெய்யாகவே இவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு பல வருடங்கள் ஆகி உம்மை அறிந்து கொண்ட நாங்கள் உம்மை இரட்சகராக ஏற்று வாழ தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை நீ சுமந்து தீர்த்து விட்டீர். நாங்கள் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எங்களுடைய பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும், அறிக்கை செய்து உம்மை உண்மையாய் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளவும். அந்த ஏற்றுக்கொண்ட வாழ்வின் அடிப்படையில் புதிய ஜீவனை பெற்றவர்களாய், புதிய மீட்பை பெற்றவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் வாழ்ந்து முடிக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ராஜாவே, இந்த நாள் மாலையையும் தொடர்ந்து நாளைய தினத்தையும் ஆண்டவரே அமைதியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த இந்த மிகப்பெரிய மீட்பின் செய்தியை நாங்கள் தியானிக்க உதவி செய்யும். ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள வரும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறோம். எங்கள் ஆராதனையை நீர் ஏற்று ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். திருவசனத்தை கேட்க நாங்கள் திருவசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.